சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியல ஃபேஸ் வரும். கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த சகோதர ஐக்கியத்தில் நாம் வந்து சேர தேவன் பாராட்டியிருக்கிற கிருபைக்கு நாம் நன்றியோடு நன்றிகளை ஏறெடுத்துட்டு நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் நாம் துவங்கியிருந்த பேரபிள் ஸ்டடியில் அதற்குள்ளாக நாம் மீண்டும் கடந்து செல்வோம். ஸோ இப்போ கடந்த முறை நாம் சந்தித்த போது நம்முடைய இரட்சகர் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் ஜனங்கள் மத்தியில் பேசும் பொழுது எப்பொழுதுமே ஊமையாகவே அவர் பேசியிருந்ததையும், அவர் ஏன் அப்படி ஜனங்களுக்கு மத்தியில் ஊமை பேசணும், அதே சமயத்தில் சீஷர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது தெளிவாக நேரடியாக எல்லாவற்றையும் விளக்கி பேச வேண்டும் என்பதனுடைய காரணங்கள் எல்லாமே நம்ம பார்த்து ஒரு சின்ன ஒரு ஊமை நாம் ஆரம்பித்து முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி நாம் தொடர்ந்து ஊமையினுடைய ஸ்டடிஸ் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:33 to 41 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊமையை நாம் பார்க்கலாம். இந்த ஊமை மூன்று சுவிசேஷத்திலையும் இருக்குது. இந்த ஊமை பேர் நீங்க எழுதிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல பேரபிள் ஆஃப் தி விக்கட் ஹஸ்பண்ட்மென், அதாவது பொல்லாத தோட்டக்காரர் பற்றின ஊமை, பொல்லாத தோட்டக்காரர் பற்றின ஓமை. எங்கெல்லாம் காணப்படுதுன்னா மத்தேயு 21:33 to 41, மார்க் 12:1 to 9, லூக்கா 20:9 to 16 வரைக்கும். வெகு சில ஊமைகளே நம்ம ஏற்கனவே சொன்னவங்களுக்கு, அதாவது மூன்று சுவிசேஷத்திலையும் காணப்படும், ஒரு நான்கு ஊமைகள் மாத்திரம்தான். ஸோ போன முறை நாம் பார்த்த விதைப்பவன் ஊமை மூன்று சுவிசேஷத்திலையும் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்குற இந்த ஊமை கூட மூன்று சுவிசேஷத்திலையும் அங்கே இருக்குது நாம் பார்க்குறோம். இது பேரபிள் ஆஃப் தி வின்யர்ட், அதாவது திராட்சை தோட்டத்தை பற்றின ஊமை, அல்லது பேரபிள் ஆஃப் தி விக்கட் ஹஸ்பண்ட்மேன் என்று இங்கிலீஷில் சொல்கிறாங்க நாம் பார்க்குறோம். ஸோ அப்போ நாம் போன வாரம் சொல்லியிருந்தபடி எல்லா ஊமைகளும் மேலோட்டமாக பார்க்கும்போது சில ஊமைகள் யூத ஜனங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். மற்ற ஊமைகள் பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற சபைக்காக, அவங்களுடைய அறிவுறுத்துதலுக்காக, அவங்களுடைய எச்சரிப்புகளுக்காக கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். இன்னும் சில ஊமைகளில் பொதுவாக தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதையுமே வச்சு அங்கே பேசியிருக்கிறார். ஸோ அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஊமை யூத ஜனங்களுக்கு அவர்கள் உணரும்படி தேவன் மன்னிக்கணும் கர்த்தர் இயேசு அவங்கள் மத்தியில் பேசின ஊமையாக அங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஊமை கரண்ட் இல்லாதனால் நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சிடுங்க. ஆனால் அந்த ஊமையினுடைய கருப்பொருள் அதனுடைய விளக்கங்கள் நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ மத்தையோ 21:33 அங்கே ஆரம்பிக்குது. வேறொரு ஊமையை கேளுங்கள். வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். ஸோ இதுதான் இந்த உண்மை சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ இந்த உண்மையில நாம பார்க்கும் போது ஒரு வீட்டெஜமான், அந்த வீட்டெஜமானுக்கு ஒரு வீட்டெஜமான் என்ன பண்றாருன்னா ஒரு திராட்சை தோட்டம் ஏற்படுத்துறார். அந்த திராட்சை தோட்டத்துல அப்புறம் அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். சரிதான் நம்ம பார்க்கணும். சப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி போடுறதுனா காரணம் என்னவா இருக்கணும்? அந்த திராட்சை தோட்டத்தை மற்ற இடங்கள்ல இருந்து தனியா பிரிச்சு காண்பிக்கிறோம். அதே சமயத்துல அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பதற்கும் தான் வேலி போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு வேலி போடுறான். போட்டுட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆலை அமைக்கிறார். ஸோ தமிழ் பழைய பைபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. திராட்சை தொட்டி, அந்த ஆலயம், வைன் ப்ரெஸ், அதாவது அந்த திராட்சை தோட்டத்தில் வர அந்த திராட்சை பழங்கள் இருந்து ரசம் எடுக்கிறதுக்கு பிழியப்படுகிற அந்த ஒரு ஆலையாக இருக்கு. ஸோ அந்த ஆலை கூட அவர் அங்கே நாட்டுறார். அப்புறம் பார்க்கும்போது அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு காவர் கோபுரம் கூட அவர் அங்கே ஏற்படுத்துறார். ஸோ அப்போ காவர் கோபுரம், அதனுடைய பர்பஸ் என்னவா இருக்கும்? காவர் கோபுரம், அதில் தான் காவலாளிகள் இருப்பாங்க. ஸோ அந்த காவலாளிகள் இந்நேரமும் இந்த திராட்சை தோட்டத்துக்கு வெளி ஆட்கள் அல்லது விலங்குகள் இருந்து ஏதாவது ஆபத்து வருதா இல்லையா, ஸோ இவங்க தான் முதல்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த கோபுரத்தின் உச்சியில் இருந்து தூர பார்வை இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே. அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி ஏதாவது ஒரு ஆபத்துனா அவங்க தான் முதல்ல அறிஞ்சிட்டு அதையா கீழே இருக்கிற தோட்டக்காரங்களுக்கு அறிவிப்பார். ஸோ அது ஒரு எச்சரிப்பு தோட்டக்காரங்கள். ஸோ தோட்டக்காரங்கள் உடனே எச்சரிக்கையாக இருந்து அந்த அந்த ஆபத்துலேருந்து திராட்சை தோட்டத்தை அவங்க காக்கணும். ஸோ இதுக்கு தான் அந்த திராட்சை அந்த கோபுரம் வந்து நாட்டப்படும். ஸோ டவர் இங்கிலீஷில் நம்ம சொல்ல போதும். ஸோ அந்த கோபுரம் கூட வச்சுட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ திராட்சை தோட்டம், அதை சுற்றி வேலி, அதில் ஒரு ஆலை, அதில் ஒரு கோபுரம், இதெல்லாம் ஏற்படுத்திட்டு அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுறார் சில தோட்டக்காரர் இடத்துல. ஸோ அப்போ தோட்டக்காரர்களுக்கு என்ன வேலையா இருக்கணும்? குத்தகைக்கு விடுறாருன்னு என்ன அர்த்தம்? அந்த தோட்டக்காரனுடைய வேலை என்னன்னா அவர்கள் தான் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாத்து பராமரிக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க. ஸோ எஜமானால நியமிக்கப்பட்டவங்க, ஆனால் எஜமான் இல்லை அவங்க, அவங்க வேலைக்காரர்கள் அவ்வளவுதான். ஸோ அந்த தோட்டக்காரர்கிட்ட விட்டுட்டு அவரு தூர தேசமா பிரயாணம் போயிடுறார். ஸோ கனிகாலம் வருது. அப்போ திராட்சை தோட்டக்காரன் கிட்ட இருந்து கனிகளை பெற்று வரும்படிக்கு தன்னுடைய ஊழியக்காரரை அந்த எஜமான் அந்த தோட்டக்காரர்கிட்டயே அனுப்புறார். தன் ஊழியக்காரர்கள் போறாங்க அங்க, ஆனா அந்த ஊழியக்காரங்களை எல்லாரையுமே இந்த திராட்சை தோட்டக்காரங்க பிடிச்சு அடித்து காயப்படுத்தி அருமையா அனுப்பிச்சு விட்டுறாங்க. மேலும் சில ஊழியக்காரங்களை அனுப்புறார், அவங்களையும் அப்படியே கல்லெறிந்து கொலை செய்யறது அங்க பார்க்கிறோம். ஸோ இது மத்தேயுல ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. ஆனால் மார்க் சுவிசேஷம் போகும்போது நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பார்க்கலாம். மார்க்கில் வந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவம். அது முதல்ல ஒருவனை அனுப்பினான், அந்த ஒருவனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து வெறுமையாக அனுப்பிச்சு விட்டுறாங்க. ரெண்டாம் தரம் இன்னொருவனை அனுப்பினான், அந்த ரெண்டாம் தரமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்புகிறாங்க. மூணாவது முறை இன்னொருத்தரை அனுப்புறார். இவர் அவங்க அடிச்சு காயப்படுத்தி அவமானப்படுத்தி கொலையே செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேறு சிலரை அந்த எஜமான் அனுப்புறார், அவங்களையும் அவங்க அடிச்சு கொலை செய்யறாங்க. ஸோ அங்க மார்க்ல சொல்லும் போது வரிசையாக மூன்று பேர் அனுப்புறாரும் அனுப்புறதாகவும், அந்த ஒருவர் முதல்ல ஒருத்தருக்கு கொஞ்சம் தான் உபத்திரவம், ரெண்டாவது ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் உபத்திரவம், மூணாவது ஒருத்தருக்கு அதிகபட்ச உபத்திரவம், நாலாவதா போறவங்களுக்கு ரொம்ப பெரிய உபத்திரவம். அதாவது அந்த தோட்டக்காரருடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகிட்டு போற மாதிரி மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் மேத்யூல ரொம்ப ஷார்ட், முதல்ல சில பேர் அனுப்புனாங்க அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளவுதான், ரெண்டாவது சில பேர் அனுப்பிச்சாங்க அவங்களையும் அடிச்சு குழப்பினாங்க. பட் மார்க்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அங்க இருக்குது, அதை நாம நோட் பண்ணணும். சோ அப்படி பண்ணிடுறாங்க. சோ அப்போ அந்த எஜமான் பின்னாடி நினைக்கிறார், சரி ஒருவேளை என்னுடைய ஊழியக்காரருக்கு தெய்வங்க பயப்படல, என்னுடைய நேசகுமாரன் இருக்கிறார், என் குமாரன் அனுப்புறேன். சோ என்னுடைய குமாரன் யாருன்னா அவங்களுக்கு சின்ன எஜமான், சோ எஜமானுடைய பையன், அவர் ஒரு குட்டி எஜமான், சின்ன எஜமான், சோ அவருக்கு அது பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த எஜமான் அனுப்புறாரு. ஸோ அப்போ அந்த குமாரன் வரும் பொழுது தோட்டக்காரர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த வசனம் அங்கே நம்ம பார்க்குறோம், அவங்க கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இவன் தான் சுதந்திரவாதி. அப்படின்னா இந்த தோட்டம் இந்த எஜமானுக்கு அப்புறம் கண்டிப்பாக யாருக்கு தான் போய் சார், அந்த உண்மையிலேயே இந்த தோட்டத்தின் மீது அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது, இந்த வரா இருப்பாரு தோட்ட எஜமானுடைய பையன், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, இவர் தான் நமக்கு ட்ரபுள், இவரை கொலை செஞ்சிட்டா இப்போ இந்த தோட்டத்தினுடைய அதிகாரம் முழுக்க யாருக்கே சொந்தமாகும், நமக்கே சொந்தமாகும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இவரை கொள்வோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, பிளான் பண்ணுறாங்க ஓமேல், பிளான் பண்ணிட்டு அவனை பிடித்து, அதாவது எஜமானுடைய குமாரனை பிடிச்சு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி அவரை கொலை செஞ்சு போடுறாங்க. ஸோ இது வரைக்கும் கர்த்தர் இயேசு ஓமை அப்படியே பேசிட்டு வராரு, எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி, அது மாதிரி இல்லை, அதை விட ரொம்ப அருமையாக ஜனங்கள் அந்த ஓமைக்குள்ள அப்படியே போயிடுறாங்க. இன்வால்வ் ஆன உடனே அவர் கேட்குறாரு, கிளைமேக்ஸ் அவர் சொல்லலை, இப்படி இருக்கும் போது அந்த எஜமான் வரும்போது என்ன பண்ணுவார், உடனே பதில் அந்த ஜனங்களே அங்க அந்த ஓமைக்கு சொல்றாங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அவர் அழித்துட்டு ஏற்ற காலத்துல தனக்கு கனிகளை தரும்படிக்கு வேறே தோட்டக்கார இடத்தில் அந்த தோட்டத்தை அவர் குத்தகையாக அங்க கொடுப்பார் என்று அங்க சொல்லி முடிக்கிறதே நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இந்த ஓமை கர்த்தர் இயேசு அங்க பேசினார், ஒவ்வொரு ஊமையும் கர்த்தர் இயேசு பேசினார்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும், அதிகபட்சமா எல்லா ஊமைக்குமே அவர் பேச வேண்டிய காரணம் ஒன்று இருக்கும். வெறும் சில ஊமைகள் தான் அப்படியே பிரசங்கம் பண்ணும் போது ஜஸ்ட் ஆரம்பிச்சிடுவார் பிரசங்கமா, மற்ற ஊமைகள் அவர் பேசுறாருன்னா அவர் ஏன் பேசினாருங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் அங்க இருக்கும். அந்த காரணம் நம்ம எங்க பார்க்கலாம்னா, அந்த ஊமைக்கு முன்னால பார்க்கலாம் அல்லது அந்த ஊமைக்கு பின்னால பார்க்கலாம், அவர் இந்த ஊமையை ஏன் சொன்னாரு, இந்த ஊமையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்த நம்ம அங்க கவனிக்கலாம். சோ அதே போல கர்த்தர் இயேசு இந்த ஊமை ஏன் பேசினார், ஒரு யஜமான் தனக்கு ஒரு திராட்சை தோட்டம் ஏற்படுத்தி அந்த திராட்சை தோட்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நல்லா கனிகள் தருவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அதை குத்தகைக்கு விட்டு போறார், தன் ஊழியக்காரர் அந்த தோட்டக்காரத்துல அனுப்பும் போது அந்த தோட்டக்காரர் நாளுக்கு நாள் அநியாயம் அக்கிரமம் செஞ்சுட்டே போய் கடைசியில் அந்த எஜமானுடைய மகனையே கொலை செஞ்சிடறாங்க. பாருங்க, அந்த எஜமான் தான், எஜமானுடைய மகன் தான் உரிமைக்காரர், ஆனா அந்த உரிமைக்காரர கொலை பண்ணிட்டு அந்த உரிமை இவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அங்க பாக்குறாங்க. சோ அப்போ அந்த தோட்டக்காரர் மறுபடியும் வந்து என்ன செய்வாருங்க போது, அந்த தோட்டக்காரரை அழிச்சிட்டு தனக்கு உண்மையா இருக்கும் படிக்கு வேற தோட்டக்காரத்துல இந்த தோட்ட தோப்படைப்பார் என்று அங்க சொல்றாரு. ஏன் கர்த்தர் இயேசு இந்த உண்மை அங்க பேசணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில? சோ இந்த காரணம் எங்க இருக்குன்னா, 23 வசனத்துல காரணம் இருக்கு, மத்தேயு 21:23 அந்த காரணம். அதாவது இந்த உண்மை எப்ப பேசுறான்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய கடைசி ஊழியத்தின் நாள்ல பேசுறார், இதுக்கப்புறம் ஊழியம் செய்யல அவர், தான் சிலுவையில் அறைய போறதுக்கு முன்னாடி அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி நம்ம பாஸ் ஓவர் டைம்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த அந்த பாஸ் ஓவருக்கு முந்தி கடைசியாக அவர் எப்போ தான் ஜனங்களுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சாரோ அந்த கடைசி ஊழியத்தின் போது இந்த ஊமை பேசுகிறார். ஸோ அப்போ அவருடைய அந்த என்ன சொல்லலாம், அவருடைய அவர் ரொம்ப பிரபலமாயிட்டே இருக்கிறார், அவர் பேசுகிற பேச்சு ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த மாதிரி ஒரு மனுஷனும் பேசினாமோ பார்க்கவே இல்லைன்னு ஜனங்கள் சொல்கிறாங்க, அவர் செய்த அற்புத அடையாளங்கள் இன்னும் பெரிய ரொம்ப ஆச்சரியம், ஜனங்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கையில அதிகமா அவரை பின்பற்றி அங்க போகிறாங்க. முன்ன மாதிரி வேத பாரகர் அந்த ஜனத்தின் மூப்பர்கள் கிட்ட ஜனங்கள் போறதில்லை, இப்ப எல்லாம் யாருக்கு பின்னால்தான் போறாங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலும் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. சோ இது 3.5 வருஷம் நடந்தாச்சு, இப்ப 3.5 வருஷம் முடியல, பீக்ல இருக்கு, எல்லாரும் எப்பயுமே கர்த்தர் இயேசுவையே சுத்திட்டு இருக்கிறாங்க, அவருக்கு சொல்றதையே கேக்குறாங்க, அவர் சொல்றதையே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது இந்த வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் ஜனத்தின் மூப்பர் இவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுது. ஸோ இதுவரைக்கும் அந்த ஜனங்கள் மேல தாங்கள் பிரயோகிச்சுட்டு இருந்த அந்த அதிகாரம் அந்த உரிமை இன்னைக்கு முழுவதும் யார்கிட்டயே போயிருக்குது, கர்த்தர் இயேசு கிட்ட போயிருக்கிறத பாக்குறாங்க. இது அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அப்போ எப்படியாவது இவர் ஏதாவது உண்டு இல்லைன்னு பண்ணணும். ஒன்று இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு இவரை தப்பாக ஜனங்கள் உணர், அதாவது இவரை ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் ஜனங்கள் பார்க்கும்படிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இது மாதிரி நிறைய தீமை எண்ணம் எல்லாம் திங்க் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேள்வி கேட்கும் போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வியை கர்த்தர் இயேசு கவனிச்சுட்டு தான் இந்த உண்மையை பேசுகிறாங்க. அந்த கேள்வி என்னன்னா 23 வசனத்தில் அங்கே இருக்கு, அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து. ஸோ வரவங்க யாரு? பிரதான ஆசாரியர், அப்புறம் ஜனத்தின் மூப்பர். ஸோ அவரிடத்துல வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஸோ இதுதான் கேள்வி. பாங்க, கர்த்தர் இயேசுனுடைய அந்த பிரபல்யம் அதிகமாயிட்டு போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இப்போ. ஸோ இந்த ஜனங்கள் மேல் இருந்த தங்களுடைய அதிகாரம் இப்போ செயல்பட மாட்டேது. இதுதான் யாருடைய வார்த்தைனா வேத பாரகர், அந்த ஜனத்தின் மூப்பர். ஸோ இப்போ கர்த்தர் இயேசுவை கேள்வி கேட்கணும், போய் கேட்குறாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்வி கர்த்தர் இயேசுவை பயங்கரமாக யோசிக்க வைக்கிறது. என்ன கேள்வினா, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா, எந்த அதிகாரத்தில் நீங்கள் இந்த பிரசங்கம் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. இது கர்த்தர் இயேசுவுக்கு ரொம்ப ஃபூலிஷாக தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ பாருங்கள், இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த கேள்வியை யார் தான் கேட்பாங்கன்னா, அல்லது இந்த கேள்வி கேட்குறவங்க மனதில் என்ன இருக்கணும்னா, முதல்ல இந்த அதிகாரத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்க நாங்கள் தான், புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இப்போ அமைதியாக இருக்கிறோம், நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு சொந்தமே இல்லை, இதுக்கு நீங்கள் உரிமைக்காரரே இல்லை. இந்த மாதிரி உபதேசிக்க, ஜனங்களை நல்வழிப்படுத்த, ஜனங்களை சீர்பொருந்த பண்ண, அவங்கள வழி நடத்தக்கூடிய முழு அதிகாரம் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பருமா இருக்கிற எங்களிடத்துல இருக்குது. அது எங்களுக்கு சேர்ந்தது. இப்ப நீங்க வந்து செய்றீங்களே, யாருடைய அதிகாரத்தில் இதெல்லாம் செய்றீங்க? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் எல்லாம் கொடுத்தா? ஸோ இது பாருங்க, இது இது உண்மையா தப்பா? ரொம்ப தப்பு. கர்த்தர் இயேசு பார்க்கிறார். ஸோ இந்த உரிமை கர்த்தர் இயேசு கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இவர் இந்த இந்த பரிசேயர், வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர் இந்த கேள்வி கேட்டவுடனே கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு அவர் யோசிக்கிறார், இந்த இவங்க எந்த லெவலுக்கு மோசமாயிருக்கிறாங்க பார். உண்மையிலேயே இந்த அதிகாரம் கர்த்தர் இயேசுகிட்ட இருக்கும் போது, சரிங்களா, பாருங்க இப்போ இவங்கள் வந்துட்டு கர்த்தர் இயேசு அங்க கேட்கும் போது, இப்போ கர்த்தர் இயேசு அவங்களுக்கு முழு விவரத்தையும் அங்க விளக்கறதுக்கு முயற்சி செய்யறார். அவர் என்னத்தான் சொல்றாருன்னா, உண்மையில கரெக்டு, இந்த அதிகாரம் உங்ககிட்ட இருந்தது தான், ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள, அதே அவங்களுக்கு விளக்கணும். ஸோ அப்ப சொல்றாரு அந்த உண்மையில, உண்மையிலேயே நீங்கள் யார்? உண்மையிலேயே உங்களுக்கு ஜனங்கள் மேல என்ன மாதிரி அதிகாரம் தேவன் கொடுத்திருந்தார்? ஆனா நீங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினீங்க? என்ன அதை பயன்படுத்தினீங்களா பயன்படுத்தலையா? இப்போ நான் வந்திருக்கிறேன், நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? ஸோ என்னைய நீங்கள் இனி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் இந்த உண்மைக்குள்ள அவர் அங்கே சுருக்கமாக அங்கே சொல்றது நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் இயேசு இந்த இந்த உண்மை பேசுறதுக்கு இந்த ஒரு கேள்வி மிகப்பெரிய காரணமாயிருக்கு. ஸோ அதாவது ஒரு அதிகாரத்தின் பற்றி ஒரு ஒரு பெரிய, அதாவது பரிசேயர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், அவங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்தை கர்த்தர் இயேசு பறிச்சுட்டு அவர் அனுமதி இல்லாமல் செய்கிறதாக ஜனத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கும் போது, இப்போ இதை குறித்து அவங்களுக்கு விளக்கிறதுக்கு அவர் பிரியப்பட்டு இந்த உண்மை அங்கே பேசுகிறார். அப்போ உண்மையில் பார்க்குறோம். இப்போ டைரெக்டாக நம்ம மீனிங்க்கு போயிடலாம், விளக்கத்துக்கு. ஸோ ஒரு ஒரு வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஸோ அந்த வீட்டஜமான் யார்? அப்புறம் அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்தினார். திராட்சை தோட்டம் எதற்கு குறிக்குது? அப்புறம் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஆலை, திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்கிறார், ஆலை வைக்கிறார், அந்த கோபுரம் வைக்கிறார். இதெல்லாம் யாருக்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? அதை தோட்டக்காரிடத்துல குத்தகையாக விடுறார். யார் அந்த தோட்டக்காரர்? விட்டுட்டு அவர் தூர தேசத்துக்கு போறார். அது எதை குறிக்கும்? தூர தேசத்துக்கு போறது. கனிகாலம் சமீபிக்குது, எதை குறிக்கும்? தன் ஊழியக்காரர் அனுப்புறார். யார் அந்த ஊழியக்காரர்? இந்த ஊழியக்காரர் தோட்டக்காரிடத்துல போய் கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? தோட்டக்காரர் கிட்ட. ஸோ அந்த தோட்டக்காரர் ஊழியக்காரரை அடித்து கொலை பண்ணுறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க? என்ன நினச்சிட்டு அவங்களை அந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க? ஸோ அப்போது இந்த எஜமான் தன் குமாரனை அனுப்புறார். யார் அந்த குமாரன்? பாருங்கள், அந்த குமாரனை கூட கொலை செய்யறதுக்கு இவங்க திட்டம் போடுறாங்க. அது எதை குறிக்கும்? திட்டம் போட்டபடியே திராட்சை தோட்டத்துக்கு வெளியே அவரை தள்ளிட்டு கொலை செய்கிறாங்க. இது எதுக்கு அடையாளம்? ஸோ அப்போது அந்த எஜமான் வந்து இந்த தோட்டக்காரரை அழிக்கிறது அழிப்பார். எப்போ அழிப்பார்? அழிச்சாரா அழிக்கலையா? அது எங்கே நடந்துச்சு? சோ அழிச்சிட்டு அதை வேற தோட்டக்காரருக்கு கொடுப்பார். யார் அந்த வேற தோட்டக்காரர்? அவங்க ஏற்ற காலத்துல எஜமானுக்கு கனிகள் கொடுக்கக்கூடிய தோட்டக்காரர். இவங்க யார்? அந்த நல்ல தோட்டக்காரங்க. சோ இதுதான் இந்த உண்மையில நம்ம அங்க பாக்கிறோம். இந்த உண்மை பேசினதுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு வேற விஷயம் கூட பேசுறாரு. இப்படித்தான் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாகும். பின்னாடி வசனத்திலே அவர் அங்க பேசுறார். சோ பின்னாடி பேசுற அந்த விஷயமும் இந்த உண்மைக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த பின்னாடி இருக்கிற விஷயத்தை அவர் ஏன் பேசணும்? சோ இதான் நாம இன்னைக்கு அங்க பார்க்க போறோம். சகோதர சகோதரிக்கு, சோ கர்த்தர் இயேசு இந்த உண்மை பேசுறதுக்கான காரணம் என்ன? சோ இந்த உண்மை இங்க இருக்குது. இந்த உண்மை அவரு சொன்ன காரணம் கரெக்டா? சோ அதை நம்ம பார்க்கணும். இந்த உண்மையினுடைய விளக்கம் என்ன அதை நம்ம பார்க்கலாம். சோ அப்போ அந்த வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். சோ இது மாத்திரம் இல்ல, இன்னும் நான்கு சுவிசேஷத்துல பார்த்தோம்னா நிறைய திராட்சை தோட்ட உண்மைகள் நம்ம பார்க்க போறோம். மாத்தியு 20 அதிகாரத்துல இருக்குது நிறைய திராட்சை தோட்ட உண்மை. அதுல எல்லாத்துலயுமே அந்த தோட்டத்துக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். சோ இந்த எஜமான் எல்லா இடத்துலயுமே ஒரே ஒருத்தர் தான் குறிக்கிறார். கண்டிப்பா யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன். சோ அப்போ அவரு ஒரு திராட்சை தோட்டம் அங்க ஏற்படுத்துறார். யார் இந்த திராட்சை தோட்டம்? சோ அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஏசாய் 5 அதிகாரம் 7 வசனத்துல நம்ம பார்க்கலாம். லைட் இருக்கிற சிஸ்டர் வாசிங்க. லைட் இருக்கிற பிரதர்ஸ் கூட வாசிக்கலாம். ஏழாம் வசனம் மாத்திரம் படிங்க சிஸ்டர். போதும், பாருங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரேலின் வம்சமே. சோ இந்த அருமையான ஒரு உண்மை ஏசாய 5 அதிகாரத்துல இருக்குது. 1 வசனத்துல இருந்து 7 வசனம் வரைக்கும் நாம படிக்க சொல்லிட்டு 7 வசனம் தான். சோ அந்த ஐந்தாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கும் போது ஒரு திராட்சை தோட்டம் பத்தி சொல்றாரு. சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அதை அவர் இந்த உண்மையில பாக்குற மாதிரி வேலி அடிச்சு ஆளை வச்சு கோபுரம் வச்சுட்டு கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு அதைய நல்லா கனி தருவதற்கு செய்தாரு. பட் ஏற்ற காலத்துல கனிகள் அந்த திராட்சை தோட்டம் தரல. அப்போ அந்த தோட்டக்காரர் புலம்புறா, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன குறை வச்சுட்டேன், ஆனா அது எனக்கு நியாயம் செய்யலையே. இப்ப நான் பண்ணுவேன், அந்த வேலியெல்லாம் எடுத்து போட்டு அதை நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 வசனத்துல வராரு. அந்த திராட்சை தோட்டம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரேல் வம்சமே சொல்றாரு. சோ அப்போ அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரேல் தேசம். பாருங்க, அந்த அதனுடைய எஜமான் யாராவே இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தராகவே அங்க இருக்கிறார். சோ அப்போ இஸ்ரேல் வம்சமே, அதாவது இஸ்ரேல் தேசம் தான் அந்த திராட்சை தோட்டம். இன்னொரு அருமையான வசனம் வாசிச்சீங்கன்னா சங்கீதம் 80 அதிகாரம் 8 வசனத்துல இதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 88. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். பாருங்க எவ்வளவு அருமையா அங்க சொல்றார் சங்கீதத்துல. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜனங்களை துரத்தி விட்டு அதை என்ன பண்ணீங்க? நீங்க நாட்டினீங்க. ரொம்ப கிளியர். இது யார் விஷயத்துல தான் நிறைவேறுச்சு? இஸ்ரேல் ஜனங்கள். தேவன் அவங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணிட்டு வந்து கானான் தேசத்துல இருந்தவங்களெல்லாம் அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த தேசத்துல இங்க இஸ்ரேல் ஜனங்களை அங்க நாட்டினது நம்ம அங்க பாக்குறோம். சோ அந்த திராட்சை தோட்டம் யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இன்னும் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க குறிக்கணும்? பாருங்க, அப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம். சிம்பிளா அடையாளத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லிடலாம். திராட்சை தோட்டம் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். பட் ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு திராட்சை தோட்டம் சொல்லணும்? சோ நம்ம பாக்குறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார். அந்த ஆபிரகாமின் சந்ததி யாருக்குள்ள வருவாங்க? உங்களுக்குள்ள வருவாங்க. இது ஒரு இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ரூட் ஆஃப் ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்துவத்தினுடைய வேர். யார் தான், யார்கிட்ட தான் இருக்குது? பாக்குறோம் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. இது என்ன மாதிரி வாக்கு தத்துவம்னா உலக ஜனங்கள் முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிற ஒரு வாக்கு தத்துவம். பாருங்க அதுதான் முக்கியம். அதாவது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் பாயுதுன்னா அது யார்கிட்ட இருந்து தான் போகும்? இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்து தான் அங்க போகணும் இல்லைங்களா? சோ அப்போ இன்னும் கூட நம்ம படிக்கிற வசனம், அதாவது சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் அங்க வரும். பாருங்க இதெல்லாம் எதுக்கு வரீங்கன்னா திராட்சை ஆசீர்வாதம், திராட்சை தோட்டம், அந்த வைன் கூட ட்ரூத், இதுதான் பார்க்கிறோம். சோ இதெல்லாமே உலகத்துக்கு யார்கிட்ட இருந்து தான் போது பார்க்கிறோம்? நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. அதான் அங்க இஸ்ரேல் பத்தி சொல்லும் போது அவங்க ரொம்ப விசேஷம், மற்ற ஜனங்கள் மாதிரி இல்ல, அவங்க உண்மையான ஒரு திராட்சை தோட்டம். அவங்க கிட்டதான் இருக்கு. இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்க போகிற அந்த வாக்கு தத்துவத்தினுடைய வேர் பெற்றிருக்கிற அந்த ஜனங்கள். ஸோ அதைத்தான் இஸ்ரேல் ஜனங்களே அந்த திராட்சை தோட்டம் நம்ம அங்க பார்க்கிறோம். ஸோ இப்போ அந்த திராட்சை தோட்டம் அதை சுற்றி அவர் வேலி அடைக்கிறார். அப்போ வேலி வந்து எதுக்கு அடையாளமா இருக்கும் சகோதர சகோதரிகளே? நீங்க கூட முயற்சி பண்ணி கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இந்த உண்மையை கொண்டு கொண்டு போகலாம் இல்லைங்களா? கரெக்ட். வேலி லிட்டரலா பார்க்கும்போது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, வேலியினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த திராட்சை தோட்டத்தை மற்ற இடத்துல இருந்து அது பிரிச்சு காமிக்குது. அது கூட ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்கிற நிலங்கள்ல இருந்து இந்த வேலி என்ன பண்ணும், இந்த திராட்சை தோட்டத்தை பிரிச்சு காண்பிக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த வேலி எப்படி கூட இருக்குது, ஒரு பாதுகாப்பா கூட இருக்குது. சோ அப்போ தோட்டம், திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்கள்னா, சோ அவங்களை சுத்தி போட்ட அந்த வேலி எது கிடையாதும், அந்த வேலி குறிக்கிற விஷயம் இஸ்ரேல் ஜனங்களை மற்ற ஜனங்கள்ல இருந்து பிரிச்சு தனியா காமிச்சது. மற்ற எல்லா ஜனங்கள்கிட்டயும் இருந்து இஸ்ரேல் ஜனங்களை விசேஷமான ஒரு பாதுகாப்பு கூட தஞ்சிச்சு அந்த வேலி. இப்ப அந்த வேலி என்னவா இருக்கும்? கரெக்ட். நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் தான். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது அதன் மூலம் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க, விசேஷமான ஒரு வகுப்பாரா இருந்தாங்க பூமியில. யாருக்குமே தேவன் இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்து அதன் மூலம் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளல. மற்ற ஜனங்கள் பத்தி தேவன் கண்டு கொள்ளாத போது யார் மாத்திரம் பார்த்துட்டார் விசேஷமா? இஸ்ரேல் ஜனங்கள். அது மாத்திரம் இல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் ப்ராமிஸ் பண்ணார், ஒரு தெய்வீக பாதுகாப்பு வாக்குறுதி கொடுத்தார். இவைகளின் படி செய்கிறவன் என்னாவான், கண்டிப்பா பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? டைரக்ட் மீனிங் இல்ல இல்லைங்களா? இவைகள்ல இவைகளின் படி நடக்கிறவங்களுக்கு என்னுடைய எல்லா விதமான பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் அங்க இருக்குது. லேவி ராகமம் வசனம் நீங்க 18:5 வாசிக்கலாம். பாருங்க, என்னுடைய கட்டளைகள், என்னுடைய பிரமாணங்களை நீங்க கடைபிடிங்க, ஏன்னா அவைகளின் படி செய்கிறவன் அவைகள்னால் என்ன, அவர் கண்டிப்பா பிழைப்பான். அப்படின்னா அது அந்த பிரமாணங்கள், தேவனுடைய பிரமாணங்கள் கட்டளைக்கு கீழ்பட்டு நடக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீது தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்பு அங்கு இருக்கும். சோ அந்த வேலி எதை குறிக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, நியாய பிரமாணத்தை அங்கு குறிக்குது, நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றார், வேலி அடைச்சிட்டு அந்தல என்ன வைக்கிறார், ஒரு ஆலை வைக்கிறார், ஆலை நாட்டார். சோ இந்த ஆலை வந்து எதற்கு அடையாளம், கண்டிப்பா பைபிள்ல ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது வசனம், ஆனா அந்த ஆலை எதுக்கு அடையாளமா இருக்கலாம் பாருங்க. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய பலன் எல்லாம் இதுல தான் வரும் பாக்குறோம், இந்த ஆலையில தான் வரும் இல்லைங்களா? சோ அப்போ இந்த ஆலை எதுக்கு அடையாளம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கனிகளை தரும்படிக்கு, அதிகமான கனிகளை தரும்படிக்கு, புரியுதுங்களா, அவங்களுக்கு தேவன் எக்ஸ்ட்ராவா கொடுத்த சில ஆசீர்வாதங்கள் அங்க குறிக்குது. அதாவது சில ஏற்பாடுகள் செஞ்சா சில ஸ்லாக்கியங்கள் கொடுத்தார். அந்த ஸ்லாக்கியங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய ரசம், அதாவது என்ன, நிறைய நிறைய பலன் கொடுக்கிற ஒரு ஜனமாக இருப்பாங்க. சோ அப்படி கொடுக்கப்பட்ட சில ஸ்லாக்கியங்கள் என்னன்னா, அதுவும் அதே தான், தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசிகள் இருந்துட்டாங்க, அவங்க மூலம் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அறிவுரைகள், எச்சரிப்புகள். அது மாத்திரமில்ல, தேவனை விசேஷமா ஆராதிக்கிற ஒரு முறைமை. இந்த முறைமை எந்த ஜனங்களுக்குமே தேவன் கொடுக்கல. பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, இதன்படி அவங்க செய்தாங்கன்னா நிறைய கனிகள் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருப்பாங்க. சோ கனிகள்ல பெருகுவதற்கு அவங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாய்ப்புகள் தான் இந்த ஆலை அங்க குறிக்கும். ஏன்னா இந்த ஆலையில தான் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முழு பலன் நாம பார்க்கலாம். அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் போட்டு அந்த ரசம் அங்க வரும். சோ அப்போ அந்த மாதிரி அந்த பலன் கொடுக்கக்கூடிய ஜனங்களா இருப்பதற்கு கொடுக்கப்பட்டுட்ட ஒரு ஏற்பாடு. சோ அது என்னன்னா, இந்த மாதிரி தேவனுடைய தேவனை ஆராதிக்கிற முறைமை, ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய முறைமைகள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஜனங்கள் உண்மையான ஜனங்களின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சிட்ட அந்த அறிவுரைகள், இதெல்லாமே அங்க குறிக்குது, நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ ஆலை நாட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன வைக்கிறாரு, அங்க கோபுரம் அங்க நாட்டுற. சோ அப்ப இந்த கோபுரம் கூட எது கடையாளமா இருக்கும் சகோதர சகோதரிகளே? சோ அந்த கோபுரம் அது அதனுடைய பர்பஸ் என்னன்னா, அந்த திராட்சை தோட்டத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே பார்த்து இல்லைங்களா? அந்த தோட்டக்காரருக்கு அறிவிக்கிறது தான் யார் பண்ணுவாங்க? அந்த கோபுரத்தில் இருக்கிற காவலாளிகள் செய்வாங்க. ஸோ அப்போ இந்த கோபுரம், அந்த காவலாளிகள், இதெல்லாம் யார் குறிக்கிறாங்க? நம்ம பார்க்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு விசேஷமான ஜனங்கள் ஏற்படுத்தினார். இஸ்ரேல் ஜனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவேளை தவறி போனாங்கன்னா, அதை முன்கூட்டியே அறிஞ்சு அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு சில விசேஷமான மனுஷங்களை தேவன் பயன்படுத்தினா, அவங்க யாருன்னா தேவனுடைய தீர்க்க தரிசிகள், ப்ராஃபட்ஸ். ஸோ இந்த தீர்க்க தரிசிகள் தான் அவங்களுக்கு அந்த காவர் கோபுரமாகவும், அதே சமயத்தில் அந்த கோபுரத்தில் இருக்கிற காவலாளிகளாகவும் இருந்து அவங்கள வரப்போகிற ஆபத்துகளுக்கு, ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை படுத்தப்பட்டார்கள். ஸோ அப்போ அந்த காவர் கோபுரம் ஒரு வகையில் நம்ம இன்னும் கூட யார் சொல்லலாம்னா, தேவன் கூட காவர் கோபுரம் தான் அவங்களுக்கு. அவரே அவங்களுக்கு கோட்டையாக இருந்துட்டார், அவரே அவங்களுக்கு ஒரு கோபுரமாக இருந்துட்டார். ஆனால் கண்டிப்பாக தேவன் நேரடியாக செய்யலை, அவர் யார் மூலத்தான் செஞ்சார் அந்த வேலையை? இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் அங்கே செஞ்சார். வசன வாசிங்க எசேக்கியல் 3:17. பாருங்க, எசேக்கியல் தீர்க்கதரிசிட்ட சொல்றார், மனுபுத்திரனே, உன்னை நான் இஸ்ரேல் ஜனங்கள் மேல என்ன வச்சிருக்கிறேன், உன்னைய காவலாளியா வச்சிருக்கிறேன். ஏசாயா 62:6 வாசிங்க. பாருங்க, எருசலேமே, உன் மதில்கள் மேல ஒருபோதும் தூங்காத நான் யார வச்சிருக்கிறேன், காவற்காலி காவலாளிகளை நான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கு. ஸோ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், எரேமியா 6:17. நான் உங்கள் மேல் பாருங்க. ஸோ அப்ப இதெல்லாம் என்னன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிப்பதற்கு, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு ஏற்ற சமயங்களில் தீர்க்க தரிசிகளை அங்கே கொடுத்து வந்தார். அந்த தீர்க்க தரிசிகளே அந்த கோபுரமாக அங்கே இருப்பதை நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு, ஒரு திராட்சை தோட்டம், அதுக்கு பாதுகாப்பாக ஒரு வேலி, அதுல இந்த ரசம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆலை, இன்னும் எச்சரிப்பதற்கு ஒரு காவர் கோபுரம், இந்த அருமையான ஒரு செட்டப் பண்ணிட்டு அந்த அந்த திராட்சை தோட்டத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு பார்க்குறோம், குத்தகைக்கு தோட்டக்காரர் கிட்ட கொடுக்குறார். ஸோ யார் இந்த தோட்டக்காரர்? ஸோ தோட்டக்காரர் யார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த தோட்டக்காரர் ஊமையில் என்ன பண்ணுவாங்க, ஊமையில் தோட்டக்காரருடைய வேலை என்னன்னா, அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அந்த திராட்சை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சணும், அந்த அந்த திராட்சை கொடிகளை என்ன பண்ணணும், அவர் கரெக்டாக கண்ணும் கருத்துமா பார்த்து அந்த 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 கொடிகள் பலன் தருவர வரைக்கும் அதை கவனிக்க வேணும். இதுதான் யாருடைய வேலை, அந்த தோட்டக்காரருடைய வேலை. ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்க, பராமரிக்க, இஸ்ரேல் ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அவ தேவன் யாரை ஏற்படுத்தியிருந்தார் பார்க்குறோம். அது அதிகாரம், அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர்கள். இன்னும் வேற மாதிரி ஒரு காமன் டேர்ம், பொதுவான வார்த்தை சொல்லிட்டோம்னா, இஸ்ரேல் ஜனங்களினுடைய மத தலைவர்கள், ஸோ அந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ். ஸோ இவங்கள் கிட்ட தான் தேவன் இந்த பொறுப்பை கொடுத்திருந்தார், கண்டிப்பாக கொடுத்திருந்தார். தேவன் பொறுப்பு கொடுத்திருந்தார், அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஜனங்களை நல்வழிப்படுத்துங்க, ஜனங்களை பராமரித்து நடத்துங்க, இந்த அதிகாரம் அவங்கக்கிட்ட கொடுத்தார். இது கர்த்தர் இயேசு மென்ஷன் பண்ணுறார். எங்கே மென்ஷன் பண்ணுறார், குறிப்பிடுறார் எங்கன்னா, மத்தேயு 23 முதல் 2 வாசிங்க. பாருங்க, யார் உக்காந்துருக்கிறா? வேத பாரகரும் பரிசேயரும் எங்க உக்காந்துருக்கிறாங்க? மோசேயினுடைய ஆசனம். ஏன்னா அது மோசேயினுடைய ஆசனம். ஆசனம் இங்க என்ன குறிக்கிறதுனா, சீட் அப்படின்னா அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு அதிகாரம். ஸோ இவங்க யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க? மோசே இருந்த அதிகாரம். மோசே என்ன அதிகாரத்தில் இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல? கிளியர், ஜனங்களை அவர் தான் முழுக்க 40 வழி நடத்தினார், எல்லா விதத்திலையும் அவர் தான் வழி நடத்தினார். ஸோ அந்த அதிகாரத்தில் யார் தான் இருந்தா? மோசே இருந்தாரு. அப்பா இப்ப மோசே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் தேவன் யாரை வச்சிருக்கிறாரு? இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜன மன்னிக்கணும், வேத பாரகரையும் பரிசேரையும் அங்க வச்சிருந்தார். ஸோ அப்போ அந்த ஹஸ்பண்ட்மென், அந்த தோட்டக்காரர், அவங்க யாருன்னா, இந்த வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர், பரிசேயர் போன்ற ஜனங்களை குறிக்கிறது நம்ம அங்க பார்க்கிற சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ இது மாதிரி ஏற்பாடு செய்துட்டு அந்த எஜமான் எங்க போயிட்டாரு? புற தேசத்துக்கு போயிட்டார். சோ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஏற்பாடு செய்து வச்சு அந்த திராட்சை தோட்டத்தை தோட்டக்காரர்கிட்ட கொத்தகைக்கு ஒப்பு கொடுத்துட்டு புற தேசத்துக்கு போயிட்டான். சோ இது என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, இந்த ஒரு ஏற்பாடு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செய்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இது செயல்படுவதற்கு அவர் அனுமதிச்சார். ஒரு டைம் பீரியட் தேவன் அனுமதிச்சார். இந்த ஏற்பாடுகளின்படி இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்தப்படுவாங்க. ஏற்ற சமயத்துல கனிகள் தருவதற்கு அவங்கள் வழி நடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அனுமதிச்சார். கஸ்பன மூலியமா அந்த காலம் எங்கிருந்து எங்க வரைக்கும்ட்டு, எங்கிருந்து தேவன் இந்த மாதிரி ஏற்பாடு செய்து வச்சார், எது வரைக்கும் இருந்துச்சு இந்த ஏற்பாடு சொல்ல முடியுங்களா? மோசேயினுடைய நியாய பிரமாணம் கரெக்டு. அதாவது இன்னும் கூட கிளியரா சொன்னான்னா, வனாந்தரத்துல எப்போ அவங்க பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ, எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்துட்டு கரெக்டா எங்க சொல்லலாம், யூத யுகத்தினுடைய முடிவு வரைக்குமே இந்த அனுமதி தேவன் கொடுத்தார். கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகள், 1900 வருஷம் இந்த ஏற்பாடு அங்க செயல்படும். இது செயல்படட்டும், இஸ்ரேல் ஜனங்களை இவங்களே வழி நடத்துவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கனிகள் தரட்டும். சோ இதுதான் தேவனு அந்த அந்த வார்த்தை. அவர் புறதேசத்துக்கு அங்க போயிட்டார். சோ அப்போ நெக்ஸ்ட் நாம பாக்குறோம், கனிகாலம் சமீபித்தது இல்லைங்களா? அப்போ இந்த கனிகாலம் சொல்லும் போதே இது நம்ம ஒரு வகையில யூத யுகத்தின் அறுவடையை குறிப்பிடலாம். ஏன்னா அந்த யூத யுகத்தின் அறுவடையில தான் கர்த்தர் இயேசு இந்த உண்மைய அங்க சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் கூட எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கனிகள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தார். ஒரே முட்டா பத்தி 19 நூற்றாண்டுகள் விட்டுட்டு கடைசியில கனிகள் எதிர்பார்க்கல. அப்பப்ப அவர் என்ன பண்ணார், ஜனங்கள் கிட்ட கனிகள் எதிர்பார்த்தார். தீர்க்க தரிசிகள் அனுப்பிச்சார். எங்க இருந்துட்டு, ஏசாயில இருந்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறார். அந்த ஜனங்கள் கிட்ட போய் அந்த ஏற்ற கனிகள் காணும் படிக்கு அவர் அனுப்புறார். சோ அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அவர் ஏற்படுத்தி தந்த ஆசீர்வாதங்களுக்கு இணையான கனிகள் எதிர்பார்த்துட்டு தான் அங்க இருந்தார். சோ அப்படி இருக்கும் போது நாம பாக்குறோம், அங்க ஒரு ஊழியக்காரர் போகிறார். மார்க் இந்த ஒரு விஷயத்துக்கு மார்க்ல இருக்கிற காரம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மார்க் இப்ப படிங்க, அப்ப இருட்டுல இந்த நாள் படிக்கல. 12 அதிகாரம் மார்க்கு 12 அதிகாரத்துல 3 வசனத்துல இருந்து படிங்க, 2 வசனத்துல இருந்தே படிங்க. பாருங்க, சோ இங்க ரொம்ப தெளிவா இருக்குது. முதல்ல ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர், அப்புறம் ஒருத்தர், அப்புறம் சிலர். ஆனா இந்த ஒருத்தரும் வரும் பொழுது அவங்களுக்கு இந்த தோட்டக்காரர் செய்யற அநியாயம் பார்க்கும் போது அங்க அதிகரிச்சுட்டே போகுது. சோ இது எதுக்கு அடையாளம்னா, அந்த 19 நூற்றாண்டுகளுக்கு மத்தியில தேவன் அவ்வப்பொழுது அப்பப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அவங்கள்ட்டு அனுப்பிச்சுட்டு தான் இருந்தார். ஆனா நாளுக்கு பாருங்க, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஊழியக்காரர் கூட யாருக்கு தடையாளம், அவங்க கூட யாருக்கு தடையாளம், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஊழியக்காரர்கள் கூட யாருக்கு தடையாளம், அந்த எஜமான் தோட்டக்காரர் இடத்துல கனிகள் பெற்றுக் கொண்டு வரும்படி அனுப்புன அந்த ஊழியக்காரர்கள், அவர்களும் யாருக்கு தடையாளம், தீர்க்க தரிசிகளுக்கு தான் அடையாளம். சோ அப்போ இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை அவர் அனுப்பிச்சுட்டே இருக்கிறார். சோ அந்த தீர்க்க தரிசிகளுக்கு இந்த தோட்டக்காரங்க என்ன பண்றாங்க, அதாவது இந்த வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், இவங்க என்ன பண்றாங்க, அந்த மத தலைவர்கள் எல்லாம் அவங்க அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க. சோ இந்த அநியாயம், அக்கிரமம், உபத்திரவம் என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் என்னாயிட்டே போகுது, பெருகிட்டே போகுது. அதுதான் மார்க்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. முதல்ல காயப்படுத்தி வெறுமை, அப்புறம் காயப்படுத்தி அவமானப்படுத்தி வெறுமை, அப்புறம் காயப்படுத்தி கொலை, அதுக்கப்புறம் காயப்படுத்தி அவமானப்படுத்தி கொலை. சோ அப்படி என்னன்னா, அந்த நூற்றாண்டுகள் கடந்து போக போக இந்த மத தலைவர்கள் அதிகாரத்துல நிறைஞ்சிட்டவங்களா இருந்துட்டு தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை அதிகமாக உபத்திரவப்படுத்தினது அங்க நாம பார்ப்போம். சோ அப்போ இந்த உபத்திரவம் நாளுக்கு நாள் கூடிட்டே போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேதபாரகர், பரிசேயர், ஜனத்தின் மூப்பர், இவங்களுடைய அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டே போனது தான் இந்த ஊமையில அந்த பகுதி அங்க சொல்றது. அப்போ அந்த உண்மையில அப்படி செஞ்சாங்களா? தீர்க்க தரிசிகள் அவங்க அவமானப்படுத்தி காயப்படுத்தி கொலை செய்தார்களானா? கண்டிப்பா செய்தான் இல்லைங்களா? இது அப்போஸ்தல் பவுல் இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் குறித்து பேசும் போது எபிரேயர் எழுதின நிருபத்துல 11 அதை சுட்டி காட்டுறாரு. எங்கன்னா எபிரேயர் 11:32 அப்புறம் 36 வாசிங்க. பாருங்க, இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள் பத்தி நான் பேசணும்னா எனக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 36 வசனத்துல சொல்றாரு பாருங்க. பாருங்க, சோ இதெல்லாமே அந்த பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய தீர்க்க தரிசிகள் இந்த வேத பாரகர் ஜனத்தின் மூப்பர் போன்ற மத தலைவர்கள் மூலம் அனுபவிச்சிட்ட கொடுமைகள் பத்தி அங்க பேசுறாரு. சோ அப்போ அந்த ஊழியக்காரர் அவர்களை அடிக்கிறதுக்கு இந்த வசனம் நம்ம அங்க ரெஃபரன்ஸா வைக்கலாம். கண்டிப்பா அது அவங்களுடைய வாழ்க்கையில் அங்க நிறைவேறது அங்க நாம பார்க்கிறோம். சோ அப்போ இது போயிடுச்சு. அப்போ அந்த எஜமான் நினைக்கிறார் ஒரு பாயிண்ட்ல, வசனம் எங்க படிக்கிறோம்? 21 மத்தையில அங்க வசனம் வாசிங்க, 37 வசனம். பாருங்க, இங்க அந்த எஜமான் யாரு கிடையாலும் பிதாவாகிய தேவன். ஊமை நல்லா கவனிங்க. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? சோ பரவாயில்ல, என் ஊழியக்காரத்தா கொலை பண்ணிட்டாங்கன்னா என் குமாரன் அவங்க என்ன பண்ணுவாங்க? என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவங்கள அனுப்பினார். ஆனா பிதா அப்படித்தான் அனுப்பினார், அப்படித்தான் நினைச்சார். பிதாவுக்கு என்ன தெரியும்? அவர் அனுப்பும் போது மகனை உன்னை கொலை பண்ணிடுவாங்க, கிளியரா தெரிஞ்சுதான் அனுப்பினார். அதுதான் ஓமை. அதுதான் போன முறை நாம அங்க சொல்லிட்டோம். ஒரு ஓமை வந்துட்டு நிஜத்துல நடக்கிற காரியங்களை துல்லியமாக காண்பிக்கார். ஆனா நிழலும் பொருளும் அப்படி இல்லை. எப்படி காமிக்கும்? துல்லியமா இருக்கிறது இருக்கிற பிரகாரம் இதுதான் காண்பிக்கும், நிழல்கள் காமிக்கும். பட் ஓமை அப்படி காமிக்காது. ஏன்னா ஒரு ஓமை வந்து என்னன்னா ஒரு கதை. அந்த கதையில கதைனா கதை அதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கொஞ்சம் சேர்க்கலாம், கொஞ்சம் குறைக்கலாம், இதெல்லாம் அங்க நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன தேடிட்டு இருக்க முடியாது, அங்க அந்த விளக்கம் அங்க தேடிட்டு இருக்க முடியாது. சோ இங்க தேவன் உண்மையில அப்படி நினைச்சோம்லாம் ஒன்னும் அனுப்பல, மாறாக அந்த உண்மையில அது அப்படி சொல்லப்படுது. பட் அப்படி அதாவது அப்படி அவர் நினைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களா? சோ அதுதான் அங்க சொல்றார். சோ அப்படி எஜமான் தன் குமாரன் அனுப்புறார். சோ அந்த குமாரன் கூட நமக்கு யார் தெரியும்? நம்முடைய ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்து. சோ அப்போ அவரு அனுப்பும் போது இங்க என்ன பண்றாங்க அந்த தோட்டக்காரரு? சோ இவன் தான் யாரு? சுதந்திரவாளி. சோ இவரு தான் உண்மையிலேயே நமக்கு பிரச்சனைக்குரிய ஆள். இவருக்கு தான் இந்த அதிகாரம் எல்லாம் போய் சேரும். ஒருவேளை இவரை நாம கொலை செய்துட்டா இந்த அதிகாரம் எல்லாம் யாருக்கே வந்துடும்? நமக்கே இங்க வந்துடும். சோ இங்க இந்த தோட்டக்காரர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, அதுக்கு ஒரு ஆழமான காரணம் நம்ம ஆராயணும் இல்லைங்களா? ஏன் தோட்டக்காரர் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்க அந்த தோட்டக்காரரை அந்த எஜமான் எப்படித்தான் வச்சுட்டு போனாரு? தோட்டத்துக்கு தோட்டக்காரராத்தான் வச்சுட்டு போனார். ஆனா அந்த தோட்டக்காரர் நாளடைவில் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தங்களை தோட்டக்காரரா நினைக்கல, மாறாக அந்த தோட்டத்துக்கு எஜமானாவே நினைச்சிட்டாங்க. பாருங்க, அந்த தோட்டத்துக்கு எஜமானா தங்களை நினைச்சிட்டு அந்த உரிமையெல்லாம் தங்களிடத்துல இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இப்ப அந்த உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த உரிமை கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த உரிமைக்கு சொந்தக்காரர் அவங்களுக்கு முன்னாடி வரும்போது இவங்களால என்ன பண்ண முடியல? இப்ப நாம இந்த உரிமையை வச்சுக்கும் நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா இதுக்கு அந்த உண்மையான சொந்தக்காரர் என்ன பண்ணணுமோ அங்க நாம கொலை செய்யணும். சோ இதுதான் அவங்களுக்கு அங்க முன் நடக்குது. சோ இதெல்லாம் கர்த்தர் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் வந்து அந்த 3.5 செய்த ஊழியத்துல இது இந்த வேத பாரகர் ஜனத்தின் மூப்பர் உணர்ந்துட்டாங்க. கொஞ்சம் நாள் இன்னும் இவரை விட்டுட்டோம்னா அப்புறம் ஜனங்கள் நம்மள பைசாக்கு கூட மதிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஜனங்கள் மேல நாம செலுத்தின அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருந்து போயிடும், எல்லாம் கர்த்தர் இயேசு கிட்ட அங்க போயிடும். இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்றார், ஆச்சரியமா இருக்கு. பார்த்தா அவர் பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது, அவர் செய்யற அற்புதங்கள் பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. சோ ஜனங்கள் எல்லாம் அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ இது நம்ம விட்டா நல்லா இருக்காது, அவர் நம்ம கொலை செய்யலாம். சோ இங்க இந்த உண்மையில அவங்க பேசுறாங்க பாருங்க. இவன் இந்த மாதிரி உண்மையிலே நட்சத்திரத்துல எங்க பேசினாங்க? அதே வேத பாரகர் ஜனத்தின் மூப்பர் பரிசேயர் அவரு கொலை செய்யும் போது திட்டம் பண்றாங்க. வசனம் வாசிங்க எங்க, நான் யோவான் 19:20 வசனம்.
இயேசு சிலுவையில் அறையப்பட்ட
இல்ல சாரி, மத்தேயு 26 மூணுல இருந்து 5 வசனம் வரைக்கும். பாருங்க, இங்க வந்து நிஜமான காட்சி நடந்து ஏறிட்டு இருக்குது. சோ அங்க காய்பானுடைய அரண்மனையில இவங்க எல்லாம் வந்து கூடி வந்துட்டு என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்யும் படிக்கு ஆலோசனை பண்ணாங்க. சோ இது நிறைவேறும். சோ இதுதான் இங்க கர்த்தர் இயேசு அங்க ஊமையில அங்க வச்சு சொல்றாரு. சோ இந்த மாதிரி இவங்க ஒரு திட்டம் போட்டு தன்னை கொலை செய்வாங்க. சோ அதுதான் அங்க வெளிப்படுத்துறாரு. சோ அப்போ இங்க அப்படி செய்துட்டு கடைசியில என்ன சொல்றாங்க, 39 வசனத்துல அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் அப்படியே நிறைவேறது கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல. சோ அந்த குமாரனை பிடிச்சு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளுறாங்க. சோ திராட்சை தோட்டம் எது கிடையாது, இஸ்ரேல் தேசம். சோ அப்போ வெளியே தள்ளுறது இஸ்ரேல் தேசத்தை வெளியே தள்ளி யாரை கொலை பண்ணுவாங்க, கர்த்தர் இயேசு. அப்படியே நிறைவேறும் இல்லையா. கொல்கத்தா மலை எங்க இருந்துச்சு பார்க்கிறோம், சிட்டிக்குள்ள இல்ல, எங்க இருந்துச்சு, சிட்டியை விட்டு வெளியே தான் அங்க இருந்துச்சு. வசனம் வாசிங்க, 19:20 யோவான் 19:20. பாருங்க எங்க இருந்துச்சு, நகரத்துக்கு சமீபம். அப்படின்னா நகரத்துக்குள்ளே இல்ல, அது கொஞ்சம் வெளியே பக்கத்துல அங்க இருக்குது. இன்னொரு வசனம் மார்க் 15:20 வாசிங்க. மார்க் 15:20 வெளியே கொண்டு போனார்கள். சோ இதெல்லாம் என்னன்னா, கர்த்தர் இயேசு விஷயத்துல இந்த ஊமையில நடந்த விஷயம் அப்படியே நிறைவேறு. அவரை வெளியே தள்ளி அங்க கொலை செய்யறது கூட அங்க நம்ம பாக்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஊமை தான். சோ ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம புரிச்சுட்டோம்னா படிப்படியா நாம அங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இது ஏன் நம்ம இப்படி துல்லியமா பார்க்கணும், இன்னும் மற்ற ஊமைகள் கூட அங்க இருக்குது. சோ அப்ப அதெல்லாம் பார்க்கும் போது இது நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சோ அப்போ கர்த்தர் இயேசு அங்க கொலை செய்யறாங்க. சோ இப்பதான் அவர் கேட்கிறார், சரி இப்போ அந்த எஜமான் வந்தாருன்னா என்ன பண்ணுவார். சோ அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்கார இடத்தில் திராட்சை தோட்டத்தை கொடுப்பாங்க. சோ அப்போ அந்த கொடியர அந்த எஜமான் என்ன பண்ணிடுவார், கண்டிப்பா அழிச்சிடுவார். அழிச்சாரா இல்லைங்களா, உண்மையிலேயே இந்த அழிக்கிறது எப்போ நடந்துச்சு நாம சொல்லலாம், கொஞ்சம் யோசிங்க இல்லைங்களா. சோ ஏற்ற சமயத்துல என்ன பண்ணிடுவார், அந்த எஜமான் அந்த கொடியரை கொடுமையாய் அழிப்பார், கொடுமையாய் அழிப்பார். சோ கரெக்ட், கிபி 70 இஸ்ரேல் தேசத்தின் மீது தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறும் போது அந்த கொடியரை கொடுமையாய் அழிச்சது அங்க வந்தது நாம அங்க பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அவரை அழிச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏற்ற காலத்துல கனிகள் தரும் படிக்கு அந்த திராட்சை தோட்டத்தை வேற தோட்டக்காரர் இடத்துல தருவாங்க. சோ இவங்க யார், அந்த வேற தோட்டக்காரங்க யார் சொல்லுவாங்க, கரெக்ட், அப்போஸ்தலர்கள் தான் அந்த வேற தோட்டக்காரங்க. சோ அப்போஸ்தலர்கள் கிட்ட அங்க போச்சு. சோ இந்த ஊமை நாம பார்க்கும் போதே சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனத்துக்கு அங்க சொல்லிட்ட ஊமையா இருந்தாலும் ரெண்டு வகையில அப்ளை ஆகும் இல்லைங்களா. அதாவது அங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்துட்ட அந்த மத தலைவர்களுடைய அக்கிரமம் இதெல்லாம் வருது. சோ இது இங்க நமக்கு இன்னைக்கு எப்படி அப்ளை ஆகும்னா, பாருங்க அந்த அந்த நாமினல் இஸ்ரேல், பேரளவுக்கு இஸ்ரேல் இன்னைக்கு யாரை குறிக்குதுன்னா, பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிற அந்த பெயர் சபைகள் அமைப்பை அங்க குறிக்குது. சோ அப்போ அந்த இஸ்ரேல்ல அந்த மத தலைவர்கள் தான் அந்த ஜனங்கள் மீது அதிகாரம் பெற்றவங்களா இருந்தாங்க. சோ அப்படித்தான் தேவன் கூட இந்த இங்க இருக்கிற இந்த உபதேசகர்கள் போதகர்களுக்கு அங்க கொடுத்துருந்தார். ஆனா எப்படி அந்த மத தலைவர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்களோ, சோ அதே போல இவர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு இதையா துஷ்பிரயோகம் பண்ணிட்டு தேவன் சித்தம் அங்க செய்யல, மாறாக தேவன் சித்தத்துக்கு விரோதமா அங்க செய்யறது அங்க நாம பாக்குறோம். சோ அப்போ இதுதான் கர்த்தர் இயேசு அவங்களுக்கு சொல்ல வந்துட்டான். அதாவது என்னன்னா, அவங்க கர்த்தர் இயேசுவை கேட்டாங்க பாருங்க அந்த கேள்வி, இதெல்லாம் யாருடைய அதிகாரத்துல செய்யறீங்க அப்படின்னா, என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த அதிகாரம்க்கு யார் சொந்தக்காரரா நினைக்கிறாங்க, நாங்கத்தான் அந்த அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு, உங்களுக்கு யார் கொடுத்தா இந்த அதிகாரம், கர்த்தர் இயேசு சொல்றார் நீங்களா சொந்தக்காரங்க, உண்மையில யார் தான் சொந்தக்காரரு, நான் தாங்க சொந்தக்காரன். சோ அப்போ அவங்களுக்கு அந்த ஊமையில கிளியரா சொல்றார், அந்த ஊமையில கிளியரா தெரியுது அந்த உரிமைக்காரர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை நாம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த உரிமைக்காரரை அங்க கொள்ளலாம். சோ அது மூல கர்த்தர் இயேசு என்ன கூட சொல்றாருன்னா, தன் மரணத்தை முன்கூட்டியே அங்க அங்க குறிச்சு சொல்றார். ஆனா இதோட விட்டுட்டு போறதுக்கு கர்த்தர் இயேசுக்கு பிரியம் இல்லை, அதனால தான் பின்னாடி சில பார்த்து பேசுறாரு. சோ இப்படி நீங்க என்னை கொலை செய்வீங்க பரவாயில்ல, ஆனா நினைச்சிடாதீங்க கதை அதோட முடியுதுன்னு, என்னை நீங்க கொலை செய்வீங்க, என்னைய புறம்பாத்தாலி கொலை பண்ணுவீங்க, இது வரைக்கும் நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு, இனி செய்ய போறது என்னைய கொலை செய்யணும், அதுதான் மிச்சம், ஆனா அது கூட நீங்க செஞ்சிருவீங்க, ஆனா அதோட நின்றுவோம் நினைச்சிடா வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்க தேவன் என்னத்தான் செய்வார்னா பின்னாடி சொல்றாரு வசனம் 42 வசனத்துல வாசிங்க. பாருங்க நீங்க என்னை கொலை பண்ணினாலும் அது எவ்விதத்திலையும் தேவன் என்னை உயர்த்த போகிற அந்த ஸ்தானத்துல இருந்து அது அது அதை தடுக்க போறதே அங்க இல்ல. நீங்க என்னை கொலை பண்ணுவீங்க பரவாயில்ல, ஆனா தேவன் அவருடைய திட்டத்துல நான் தான் கடைசியில் என்ன ஆக போறேன், அந்த தலைக்கல்லாகவே ஆக போறேன். ஆரம்பத்துல தள்ளப்பட்டுச்சு அந்த கல்லு, அந்த தல்ல கல்லு, ஆனா கடைசியில அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாக அங்க மாறும். சோ கர்த்தர் இயேசு சொல்றாரு கடைசியில ஜெயிக்க போறது நான் தான், ஆனா இடையில என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நீங்க செய்வீங்க, பட் இறுதியா தேவன் என்னைய உயர்த்த வேண்டிய நிலைமைக்கு உயர்த்தத்தான் போறார், அது மாற்ற முடியாது. சோ அப்படி சொல்லிட்டு ஆனா நீங்க இதெல்லாம் செய்துட்டனால நீங்க என்ன இழக்கிறீங்கன்னா பின்னாடி வசனத்துல சொல்றாரு வசன வாசிங்க. பாருங்க அதான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. சோ இந்த ராஜ்யத்துக்குள்ள அதனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பு முதன் முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, பட் நீங்க அதுக்கு தகுதி இல்லைன்னு நிரூபிக்கிறதுனால இப்ப அந்த வாய்ப்பு யாருக்கு போகும், அந்த ராஜ்யத்துக்கேற்ற கனிகள் தரக்கூடிய ஜனங்களுக்கு போகும். அந்த ராஜ்யத்துக்கேற்ற கனிகள் கண்டிப்பா நம்ம அந்த ஆவியின் கனிகள் அங்க நாம் சொல்லலாம். சோ அந்த ஆவியின் கனிகள் அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டா சபையின் ஜனங்கள் கிட்ட அங்க இருந்துச்சு. சோ அவங்களுக்கு அது தரப்படும் என்று சொல்றார். இப்ப நீங்க வசனம் வாசிங்க 44. பாருங்க சோ அதுக்கு முன்னாடி என்னன்னா பாருங்க அந்த திராட்சை தோட்டத்தை யார்கிட்ட கொடுக்கறாரு, உண்மையான ஊழியக்காரன் கிட்ட கொடுக்கறாரு, நல்ல தோட்டக்காரன் கிட்ட. சோ அது வந்து யார்கிட்ட எதை குறிக்குது, இந்த அதிகாரம் யாருக்கு போயிடுச்சு, அப்போஸ்தலர்களுக்கும் பின் வந்துட்ட ஊழியக்காரங்களுக்கும் அங்க போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும் போது இப்ப என்ன ஆயிருக்கு தெரியுங்களா, இதே இந்த ஊழியக்காரர்கள் நல்லா தான் செஞ்சுட்டு வந்தாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சைட் பை சைட்ல என்ன ஆயிருக்குன்னா இப்போ அந்த ஒரே உண்மையான திராட்சை தோட்டம் மாத்திரம் இல்லை, இப்போ என்ன இருக்குன்னா நிறைய டூப்ளிகேட்டு திராட்சை தோட்டங்கள் அங்க பெருகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம், பொய்யான திராட்சை தோட்டம், பொய்யான திராட்சை கொடிகள், பொய்யான திராட்சை பழங்கள் எல்லாமே இங்க இந்த சுவிசேஷ யுகத்துல பெருகிட்டு இருக்குது. ஸோ அப்போ ரெண்டும் இருக்கு பைபிள்ல, உண்மையான நற்குள்ள திராட்சை செடியும் இருக்கு, பொய்யான திராட்சை செடியும் இருக்குது. வசனம் நம்ம வாசிக்கிறோம் உண்மையான திராட்சை செடி பத்தி ஏசாயா 60:21. ஏசாயா 60:21ங்களா? சோ நான் நட்ட கிளைகள், தேவன் நாட்டின அந்த கிளைகளா இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, உண்மையான திராட்சை செடி கஷ்டத்து கத்திரேத்து சொல்றாரு யோவான் 15:1, நானே. சோ மெய்யான திராட்சை செடி, அவர் மெய்யிங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போதே இன்டைரக்டா சொல்றாரு அங்க என்ன இருக்குது, கண்டிப்பா பொய்யான திராட்சை செடி இருக்கு. அது எங்க பேசுறார், வெளிப்படுத்தின விசேஷம் 14:18 சொல்றார் பூமியின் திராட்சை பழங்கள். சோ அது பூமியின் திராட்சை பழங்கள், உண்மையான திராட்சை இல்ல, மாறாக பொய்யான திராட்சை அங்க சொல்றார். சோ அப்போ அது போயிட்டு இருக்குது, அது கூட நம்ம பார்க்கணும். சோ இப்போ கர்த்தர் இயேசு 44 வசனத்துல சொல்லும் போது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், சோ இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இந்த கல் வந்து யாரை குறிக்கிறது, கர்த்தராகிய இயேசு. சோ இதன் மேல விழுகிறவன் என்ன ஆவான், நொறுங்கி போவான். சோ அப்ப கண்டிப்பா கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் இல்ல, யூத யுகத்தின் முடிவுலையும் சுவிசேஷ யுகத்தின் முடிவிலையும் அங்க மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவர் எப்படிப்பட்ட கல் தான், இடறுதலின் கல், தடுக்கலின் கல், ஒரு ஸ்டம்பிளிங் ஸ்டோன். கர்த்தர் இயேசு வசனம் வாசிச்சோம்னா நாம எங்க படிக்கலாம், வசனம் ஏசாயா 8:14 அவர் சொல்றார் இஸ்ரேலின் ரெண்டு கோத்திரத்தாருக்கும் அவர் எப்படித்தான் இருப்பாரு, தடுக்கதலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாக அங்க இருப்பார். சோ இந்த ரெண்டு கோத்திரம் மாம்சீக இஸ்ரேலர், அதே சமயத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு முதலாம் வருகையில் அவர் இடறுதலின் கல், நிறைய பேர் கர்த்தர் இயேசுனால இடறிடுவாங்க, இடறினாங்க. அவர் தான் மேசியா, ஆனால் அவர் மேசியாவை அவங்க பார்க்கல. மேசியாவை குறித்து சொன்ன வசனங்கள் எல்லாம் வேற யாருக்கோ ஒருத்தருக்கு பொருத்தி பார்த்து இடறி போனாங்க. ஸோ அங்கே அவர் இடறுதலின் கல். இங்கே ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு பார்க்கும்போது இப்போ கூட அவர் இடறுதலின் கல் தான். பாருங்க, பெயர் கிறிஸ்தவ மண்டலம், கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார், நம்புவாங்களா? நம்பல, நம்ப மாட்டாங்க, நம்பல, இடறி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அங்க சொல்றாரு, இந்த கல்லின் மேல விழுகிறவன் என்ன ஆவான், இடறி போவான். அது மாத்திரம் இல்ல, இந்த கல் யார் மேல விழுகுதோ அவங்களே கூட என்ன ஆகும். ஸோ இது இன்னும் நிறைவேற வேண்டிய பாகம். அதாவது இந்த கல் மற்றவங்களை நசுக்கிறது, அதாவது கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறது, அது வந்துட்டு இந்த ராஜ்யத்தின் துவக்கத்துல அங்க நடக்கும். மகா உபத்திரவத்தின் போது அவரு அந்த கல்லாக இருந்து அவரோடு கூட அந்த சபையும் இருந்துட்டு இந்த பொய்யான அமைப்புகளை நசுக்கி போடுற அந்த காலம் அங்க இருக்குது. ஸோ அப்போ இதுதான் அந்த உண்மையினுடைய சாராம்சம். ஸோ அவருடைய அதிகாரம் குறித்து கேள்வி கேட்கும் போது, அந்த அதிகாரத்துக்கு தாங்களே உரிமை உள்ளவர்கள் என்று அவங்க நினைச்சிட்டு செய்யும் போது கர்த்தர் இயேசு அங்க சொல்றார், உண்மையிலேயே இந்த ஏற்பாடு தேவன் எப்படி பண்ணியிருந்தா, அவருடைய ஏற்பாட்டில் நீங்க என்ன அதிகாரத்தில் இருந்தீங்க, ஆனா எந்த அதிகாரம் உங்களுக்கு தரப்படல. நீங்க வந்து யார் தான் உண்மையிலேயே அதிகாரம் பெற்றவங்க இல்லை, ஜஸ்ட் அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தோட்டக்காரர் அவ்வளவுதான். பட் நான் வந்து இந்த தோட்டத்துக்கு உரிமைக்காரர். ஆனா அந்த தோட்டக்காரர் தங்களை உரிமைக்காரர் போல நினைச்சிட்டு அவங்க ஆளுகை செய்யும் போது அதற்குரியவர் வரும் பொழுது அவரை கொலை செய்யறது அங்க பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு கிளியரா சொல்றார், நீ கொலை பண்ணிடுவீங்க, ஆனா கர்த்தர் என்னைத்தான் அங்க உயர்த்த போகிறார். ஸோ அப்போ இந்த விஷயம் அங்க சொல்லி முடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு உண்மையை கூட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், சின்ன உண்மை. இது வந்துட்டு அதே அதிகாரத்தை 21லயே தான் இருக்கு. எங்கிருந்து எங்கன்னா 28ஆம் வசனத்துல இருந்துட்டு 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன உண்மை இருக்கு. ஸோ நீங்க எழுதிக்கோங்க வசனம், மத்தேயு 21:28 இருந்து 32 வரைக்கும். உண்மை நம்பர் 3 இல்லையா நாம பார்க்கறது. ஸோ என்னன்னா, தி பேரபிள் ஆஃப் 2 சன்ஸ், ரெண்டு குமாரர்கள் பற்றின உண்மை. ஒரு ரெண்டு குமாரர்கள் பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன கதை கத்திரியே அங்க பேசுறார். ஸோ இது கூட எதுக்கு அடையாளமா இருக்காங்க, தி பேரபிள் ஆஃப் 2 சன்ஸ், ரெண்டு குமாரர்கள் பற்றின உண்மை. பாருங்க 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போ, இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ஸோ இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஸோ ஒரு சின்ன உண்மை அந்த சொல்றார். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த உண்மைக்கு கொஞ்சம் முன்னாலேயே சொல்றார். ஸோ ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 2 குமாரர்களில் மூத்தவன் கிட்ட போய் அவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் திராட்சை தோட்டம் போய் வேலை செய்ப்பா. ஸோ அதுக்கு அந்த குமாரன் சொல்றாரு, இல்லை நான் போலப்பா. டைரக்டா சொல்றார், டைரக்டா சொல்லிடுறாரு. இங்க என்ன மாயமாலம் பண்ணல, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இல்லை நான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பின்னால் என்ன ஆயிடுறாரு, மனஸ்தாபப்பட்டுட்டு போய் வேலை செஞ்சிடுறாரு. டைரக்டா கேட்டப்போ இல்ல நான் போல அப்படின்னு சொன்னவர் பின்னாடி யோசிச்சு பார்த்து மனஸ்தாபப்பட்டு போய் வேலை செஞ்சிடுறாரு. 2வது மகன் கிட்ட போய் அந்த யஜமான் சொல்றாரு, அந்த 2வது மகன், அப்பா நான் போயிட்டப்பா, உடனே போறப்பா சொல்லிடுறாரு. ஆனா அவர் என்ன பண்ணல, உண்மையிலேயே அந்த தோட்டத்துக்கு போகவே இல்லை. ஸோ ஒருத்தர் வெளியரங்கமா மறுக்கிறார், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிடுறார், மனம் திருந்தி போய் வேலை செஞ்சு கீழ் பண்ணிச்சிடுறார். இன்னொருத்தர் இளையகுமாரன் வெளியரங்கமா நல்லா நடிக்கிறார், அப்ப இந்த போயிட்டேன்னு சொல்றாரு, ஆனா உள்ள 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 இருதயத்துக்குள்ள பார்த்தா அவரு அப்பாவுக்கு கீழ்படியில அவர் போகவே இல்லை. ஸோ கேட்கிற, யார் வந்து தகப்பன் சித்தத்தின்படி செஞ்சாங்க? ஸோ ஜனங்கள் கரெக்டான பதில் சொல்றாங்க, மூத்தவன் தான். ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டாலும் கடைசியில் என்ன ஆயிட்டார், போய் செய்யறாரு. ஆனா முன்னாடி 2வது ஆளு போறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. ஸோ மூத்தவன் தான் செஞ்சாங்க. ஸோ இது என்ன விஷயம் இங்கே சொல்கிறார். ஸோ ரொம்ப சிம்பிள், இது யார் அந்த எஜமானு, யார் அந்த 2 குமாரர்கள், இதை நம்ம பார்க்கும்போது இந்த எஜமான் கூட யாருக்கு தான் அடையாளம், பிதாவாகிய தேவன் தான் அடையாளம். பிதாவாகிய தேவன் தான். சோ அவருடைய ரெண்டு குமாரர்கள் கஸ் பண்ண முடியுதுங்களா? யாருன்ட்டு ஒருத்தர் மூத்த மகன் போமாட்டேன் சொல்லிட்டு ஆனா போயிட்டார், இளையவன் போறேன் சொல்லிட்டு போகல. ஸோ தேவன் தேவனுடைய குமாரர்கள் சொல்லும் போது இது ரெண்டு கிளாஸ் குறிக்குது. பாருங்க நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு வகுப்பார் மூத்த மகன் குறிக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு கீழ்படிய மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க, ஆனால் பின்னால் என்ன ஆயிட்டாங்க, கீழ்படிஞ்சிட்டாங்க. இன்னொருத்தவங்க ரெண்டாவது மகன் குறிக்கிறாங்க, அவங்க நாங்கள் தான் கீழ்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் உண்மையிலே என்ன பண்ணவே இல்லை, அவங்க கீழ்படியவே இல்லை. அதாவது ஒருத்தர் மாயமானம் பண்ணவே இல்லை, இன்னொருத்தர் மாயமானம் தான் பண்ணுறாரு, உண்மையை அங்க அவருக்கு தெரியவே இல்லை. சரி, இது யாரை குறிக்கும்? பின்னாடி அவர் பதிலும் சொல்லிடுறாரு, ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு இல்லைங்களா. பின்னாடி பாத்தீங்கன்னா, மூத்தவன் தான் தேவன் அந்த மனுஷனுடைய சித்தம் செஞ்சானதுக்கு கத்திரையா செஞ்சிட்டாருன்னா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த வசனத்துல, ஆயக்காரர் வேசிகள் ஒரு குரூப், அப்புறம் சொல்றாரு ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னால போறாங்க. இந்த யார் இந்த உங்கள்? இங்க இந்த உங்கள் யார்? ஆயக்காரர், அப்புறம் ஆயக்காரர் வேசிகள் இஸ்ரேலர் இல்லையா, அவங்களும் இஸ்ரேலர் தான். அப்போ உங்கள் இங்க யார் குறிக்கிது பாக்குறோம்? யார் கேள்வி கேட்டாங்க மேல 23 வசனத்துல, பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். சோ இந்த ரெண்டு பேரும் யார் குறிக்கிறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு பிரிவினர். ஒரு பிரிவினர் ஆயக்காரர் மன்னிக்கணும், ஒரு பிரிவினர் யாருன்னா அந்த ஜனத்தின் மூப்பர், வேதபாரகர், பரிசெயர், சதுசெயர்கள். இவங்கள் எல்லாமே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படுகிறதா சொல்லி கொண்டாங்க, தேவனுடைய ஆலயத்திலேயே ஊழியம் செஞ்சாங்க, நியாய பிரமாணங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவங்களாக தங்களை ஜனங்களுக்கு காண்பித்து கொண்டாங்க. யார் யாரு? வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், இந்த பரிசெயர் சதுசெயர் ஜனங்கள். இன்னொரு ஜனங்கள் இருந்தாங்க, இவங்க யாருன்னா பப்ளிக்கர், பப்ளிக் என்ன பப்ளிக்கன் சொல்லலாம், பொது ஜனங்கள். இவங்களை இந்த முதல் வகுப்பார் இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாவிகள்னு சொன்னாங்க. இந்த பாவிகள் லிஸ்ட்ல தான் யார் வராங்க? ஆயக்காரரு, வேசிகள், இவங்கெல்லாம். சோ கர்த்தர் இயேசு பாக்குறாரு, இந்த ரெண்டு பிரிவு யாருக்குள்ள இருக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ அதில் அந்த ரெண்டாவது பிரிவினரை இங்கே மூத்த பையனாக குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ மூத்த பையன்கிட்ட தேவன் அந்த மனுஷன் சொல்கிறாரு, திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் மாட்டோம் அப்படின்னா என்னன்னா, அப்படித்தான் அந்த இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இருந்த ரெண்டாவது வகுப்பார் செய்தாங்க. ஆரம்பத்தில் தேவனுடைய பிரமாணங்களுக்கு அவங்க கீழ்படியல, அந்த ஆராதனை முறைகளுக்கு அவங்க கீழ்படியல, மனம் போன போக்கில் தேவனை விட்டு விலகி பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு? ஆயக்காரர், பாவிகள், வேசிகள் எல்லாம். ஆனா பாருங்க, ஒரு ஏற்ற காலத்துல தேவன் யோவான் ஸ்நானகன் அனுப்பினார், அவருக்கு பின்னால யார் வந்தாங்க? இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இவங்க வந்து அந்த ஆயக்காரர், பாவிகள், வேசிகளுக்கு அவங்க செய்யற தப்பிதங்களை உணர்த்தி மனம் திரும்ப சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனே அப்படியே மனம் திரும்பி அவங்களுக்கு பின்பற்றி போனாங்க. ஸோ இதுதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, அந்த மூத்த மகன் ஆரம்பத்தில் மாட்டேன்னு சொன்னாங்க டைரக்டா. அது கூட பாருங்க, எதுவும் மறைக்கல, மாயமானமெல்லாம் பண்ணல, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியில, அதை கூட நேரடியாகவே சொல்றாங்க, மாட்டோம் அவ்வளோதான். அப்படித்தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியில. ஆனால் பின்னால யோவான் ஸ்நானகன், கர்த்தர் இயேசு அவங்க மூலமெல்லாம் அவங்க மனம் திரும்பி அங்கே தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. ஆனால் ரெண்டாவது மகன் சொன்ன உடனே என்ன சொல்றாரு? போய் வேலை செய்ப்பானா? பதில் கூட ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு, அதற்கு அவர்கள் இல்ல இல்ல போகிறேன் ஐயா. பாருங்க, அவர் பேசுற பேச்சு பாருங்க, ஆனா செய்யற செய்கை பாருங்க, சம்பந்தமே இல்லை. பேசும் போது போகிறேன் ஐயா, ரொம்ப பவ்யம், ரொம்ப கீழ்ப்படிதல் காண்பிக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள அவர் போய் கேட்கவே இல்லை. இது யாருன்னா, இந்த வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர், பரிசெயர், சதுசெயர் குரூப். வெளியரங்கமா பார்த்தா அப்படியே தேவனுக்கு கீழ்படுகிற மாதிரி தான் இருந்துட்டாங்க. ஆலயத்துல இருந்துட்டாங்க, நியாயப்பிரமாணம் கடைபிடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இருதயத்துல பார்க்கும் போதே தேவனுக்கு பயமே இல்லை. எப்படி சொல்லலாம்? யோவான் ஸ்நானகன் வந்து அவங்களுக்கும் சொன்னார், அவங்க கேட்டாங்களா? கேட்கல. கர்த்தர் இயேசு வந்து அவங்க மத்தியில் தான் வேலை செஞ்சார், கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. சோ அந்த அவங்களுக்கு செவிசாய்க்காம போய் மாபெரும் வாய்ப்பு அங்க விட்டாங்க. சோ அதுதான் பின்னாடி சொல்றாரு, நம்ம பாருங்க 31 வசனத்துல, இல்ல இல்ல அப் ஆ கரெக்ட் வசனம் பாருங்க, அந்த மூத்தவன் தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு பதில் சொல்றாரு. அப்படித்தான் அப்படின்னா அந்த மூத்தவன் மாதிரி தான் யாரு இருந்துட்டாங்க, ஆயக்காரரும் வேசிகளும். அந்த மூத்தவன் யாருக்கு குறிக்குது, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பிரிவினர், பொதுவான ஜனங்கள், ஆயக்காரர், பாவிகள், வேசிகள், இவங்களை குறிக்குது. ஸோ அப்போ அந்த மூத்தவனுக்கு நீங்க எந்த வசனம் எழுதலாம், 31 வசனமே எழுதலாம். ஸோ அப்போ 32 வசனம் வந்து யாருக்குன்னா இளையவனுக்கு இருக்குது. வசனம் வாசிங்க. பாருங்க, இங்க நீங்கள் உங்கள் இதெல்லாம் யாரு குறிக்குதுன்னா, வேத பாருகர், ஜனத்தின் மூப்பர், அப்புறம் பரிசேயர், சதுசேயர், ஜனங்கள். யோவான் இவங்க வந்தவர் நீதி மார்க்குமா, நீங்க கேட்கல, நீங்க பின்பாகிலும் என்ன பண்ணல, மனஸ்தாபப்படல. ஸோ இவ்விதமாக அவங்க உங்களுக்கு முன்னாடி என்ன ஆகுறாங்க, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க, ஆனா நீங்க ராஜ்யத்தை விட்டுட்டு இருக்கிறீங்க. இது தான் சொல்றார். ஸோ அப்போ இந்த ஊமை கூட ரெண்டாவது ஊமையோட தொடர்பு இருக்குது. ஸோ என்னன்னா ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான். பாருங்க, ரெண்டு ஊமையுமே 23 வசனத்துக்கு பின்னால் வருது. 23 வசனத்துல என்ன கேட்கறாங்க அவர்கிட்ட, இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா, எந்த அதிகாரத்தை நீங்க செய்றீங்க. இது கேட்ட உடனே முதல்ல இப்ப பார்த்த ஊமை பேசிட்டு பின்னால அப்ப பார்த்த ஊமை அவர் பேசுறார். ஸோ என்னன்னா ரெண்டுலையுமே அவர் சொல்றாரு, முதல் பார்த்த ஊமையில கிளியரா சொல்றாரு, உண்மையிலே தேவன் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுல என்ன மாதிரி ஸ்தானத்துல இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பார்கர், ஜனத்தின் மூப்பர் தேவன் வச்சார், ஆனா அவங்க என்ன காரியம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு அப்படி செஞ்சதின் மூலம் அவங்க எதை இழந்துட்டாங்கிறத சொல்றாரு இல்லைங்களா. ஆனா இந்த முதல் ஊமையில சிம்பிளா சொல்றாரு, எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணனால ராஜ்யத்தை முதல்ல பிரவேசிக்கிற வாய்ப்பு விட்டுட்டீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி யார் போயிட்டா, அந்த சாதாரண ஜனங்கள் அங்க போயிட்டாங்க. ஸோ இது தான் இந்த ரெண்டு ஊமையில கர்த்தர் பேசியிருக்கிற விஷயம் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ மூன்று ஊமை பார்த்துக்கோம் நினைக்கிறோம் இது வரைக்கும் இல்லைங்களா, விதைப்பவன் ஊமை, அப்புறம் கொல்லாத தோட்டக்காரர் பற்றின ஊமை, அப்புறம் இரண்டு குமாரர்கள் பற்றின ஊமை. அடுத்த முறை நம்ம ஒரு ஊமை பார்ப்போம், அல்லது ஒன்று ரெண்டு ஊமை பார்ப்போம். ஆனால் முக்கியமாக பார்க்க போகிற ஊமை இதே ரெண்டு பசங்க ஊமை மாதிரியே இருக்கும். அங்கே கூட ஒரு எஜமான், அவருக்கு கூட ரெண்டு குமாரர்கள், கெட்டகுமாரும் ஊமை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கெட்டகுமாரும் ஏன் நம்ம முன்னாடி சொல்கிறோன்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம். ஸோ சில பாயிண்ட்ஸ் கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை தாராளமாக. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அங்கே நமக்கு கிடைக்கும், ரீப்ரின்ஸ்லேருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ரீப்ரின்ஸ் தயவு செய்து நீங்கள் பாருங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு, இந்த மாதிரி ஊமைகள் குறித்து வேறு சில நோட்ஸ் சர்க்குலேட் ஆகுது, எல்லாம் ராங் தாட்ஸு, தயவு செஞ்சு படிக்காதீங்க. அது நம்ம சேலத்தில் சொல்லலான்னு நினச்சிட்டு பயந்துட்டு சொல்லலை. ஸோ ஏன் தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் பண்ணணும். ஆனால் முடிச்சுட்டு வந்தவுடனே ஒரு பிரதர் வந்து கேள்வி கேட்டார், இல்லையே இது அவர் தானே குறிக்குது, அவர் தானே குறிக்குது. ஸோ அப்போ அது ரொம்ப ராங் தாட்டு சொன்னேன் அவங்களுக்கு, இது ஒரு வஞ்சனை போயிட்டுருக்கு இந்த நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த விஷயங்கள் பிரதர் ரசல் நமக்கு ரீப்ரின்ஸில் கொடுத்துருக்கிற அந்த அருமையான காரியங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.